So the reason why we are sitting is because we want to talk like parents talking to children.
நாங்கள் ஏன் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் பேசுவது போல பேச வேண்டும் என்று தான் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் பேசுகிறோம்.
Actually, all of you are much younger than our children.
எங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் நீங்கள் எல்லாருமே வயதிலே குறைவுள்ளவர்கள்
தான். But as parents, we had a great longing that all of our children should follow the Lord.
பெற்றோராக இருக்கக்கூடிய நாங்கள் எங்கள் விருப்பம் எல்லாம் எங்களுடைய எல்லா பிள்ளைகளும் தேவனை பின்பற்ற வேண்டும் என்கிற வாஞ்சை தான் இருந்தது.
See, we have been married for more than 41 years.
எங்களுக்கு திருமணமாகி 41 ஆண்டுகள் ஆகிறது.
And we have been very happy in serving the Lord.
தேவனுக்கு ஊழியம் செய்வதிலே நாங்கள் மிக்க சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கிறோம்.
Because we serve the Lord, we have gone through many trials.
தேவனுக்கு ஊழியம் செய்கிறபடினாலே பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டியிருந்தது.
And because we stood for the whole counsel of God, the devil has attacked us and our family in many ways.
நாங்கள் இந்த முழு சுவிசேஷத்தையும் தேவனுடைய முழு ஆலோசனையும் கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தபடினாலே பல விதங்களிலே பிசாசு எங்களை எங்கள் குடும்பத்தையும் தாக்கியிருக்கிறார்.
God has mightily helped us in every situation.
ஆனால் அதற்கூடாக உள்ள ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் எங்களுக்கு அபரிமிதமாக உதவி செய்திருக்கிறார்.
And the devil has never been able to win a victory.
ஒரு காலம் பிசாசினாலே ஒரு ஜெயத்தை பெறவே முடியவில்லை.
He has tripped us up many times.
அநேக சமயங்களிலே தடுக்கி விட வைத்திருக்கிறான்.
But we've always got up.
ஆனால் எப்பொழுதுமே நாங்கள் எழுந்து நின்றிருக்கிறோம்.
And we have learned from our mistakes.
எங்களுடைய தவறுகளிலிருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம்.
So we all make many mistakes when we are young.
நாம் இளைஞர்களாய் வாலிப வயதில் இருக்கும் பொழுது நாம் எல்லாருமே அநேக தவறுகளை செய்கிறோம்.
I don't want to give you the impression that I never made any mistakes in my life.
அவ என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறே செய்யாதது போல ஒரு காட்சியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை.
But all I can say is I decided every time I fall I'll get up.
ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால் ஒவ்வொரு முறையும் விழும் பொழுதும் நான் உடனே எழுந்திருப்பேன் என்கிற தீர்மானத்தை செய்திருக்கிறேன்.
If I fall 1000 times I will get up 1000 times.
1000 முறை நான் விழுந்தாலும் அந்த 1000 முறையும் நான் எழுந்திருப்பேன்.
And so we learn something.
ஆகவே இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம்.
So you must never get discouraged because you fail.
ஆகவே நீங்கள் தவறுவதனாலே ஒரு காலம் சோர்வடைய கூடாது.
That is the first lesson I would like to share with you.
உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய முதல் பாடம் இதுதான்.
You will make many mistakes when you are young.
நீங்கள் வாலிபராக இருக்கும் பொழுது பல தவறுகளை செய்வீர்கள்.
David was a man after God's own heart.
தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாக இருந்தார்.
But do you know what he says?
ஆனால் அவர் சொல்கிறது என்ன தெரியுமா?
Let me read to you in Psalm 25.
சங்கீதம் 25-லே உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன்.
And verse 7.
7ஆம் வசனம்.
Psalm 25 verse 7 David says.
சங்கீதம் 25:7-லே தாவீது சொல்கிறார்.
Don't remember the sins of my youth or my transgressions.
என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும்.
He doesn't tell us what his sins of youth were.
அவருடைய இளவயதின் பாவங்கள் என்ன என்ன என்று பட்டியல் போட்டு சொல்லவில்லை.
But we know that he was anointed probably when he was 18 or 19 years old.
அவருக்கு 18-19 வயதா இருக்கும் பொழுது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை நாம் மறந்திருக்கிறோம்.
That's the age when he killed Goliath.
அந்த வயதிலே தான் கோலியாத்தை அவர் கொன்றார்.
And he was, after that he was wandering in the caves.
அதற்கு பிறகு அவர் குகைகளிலே காடுகளிலே ஓடிக்கிறார்.
But even when before he was 19 he had committed sins.
ஆகவே 19 வயதாவதற்கு முன்பதாகவே அவர் அநேக பாவங்களை செய்திருந்தார்.
And he calls them the sins of my youth.
என்னுடைய இளைய வயதின் பாவங்கள் என்று அவைகளை அழைக்கிறார்.
There are special sins the Bible calls the sins of our youth.
நம்முடைய இளைய வயதின் பாவங்கள் என்று சில விசேஷித்த பாவங்களை வேதம் அப்படி அழைக்கிறது.
When we are young we are tempted in ways in a special ways.
நாம் இளைஞர்களாய் இருக்கும் பொழுது விசேஷித்த சில விதங்களிலே நாம் ஈர்க்கப்படுகிறோம் சோதிக்கப்படுகிறோம் பாவம் செய்வதற்கு.
It's an encouragement to know that even a man after God's own heart he had sins in his youth.
தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் கூட தன்னுடைய இளவயதிலே பாவம் செய்தவராக இருந்தார் என்பதை நாம் அறிவது நமக்கு உற்சாகம் அளிக்கிறது.
But he was forgiven.
ஆனால் அவர் மன்னிக்கப்பட்டார்.
The same David says in Psalm 103.
அதே தாவீது 109ஆம் சங்கீதத்திலே சொல்கிறார், 103ஆம் சங்கீதத்திலே சொல்கிறார்,
Bless the Lord O my soul and don't forget all his benefits, verse 2.
இரண்டாம் வசனத்திலே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்கிறார்.
And the first of those benefits is he pardons all your iniquities.
அந்த நன்மைகளிலே முதல் உபகாரம் என்னவென்றால் அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட காரியம்.
So this is the assurance that he had.
ஆகவே இந்த நிச்சயத்தை தான் அவர் பெற்றிருந்தார்.
So all of us must begin with that assurance.
ஆகவே நாம் எல்லாரும் இந்த நிச்சயத்திலே தான் ஆரம்பிக்க வேண்டும்.
That God has forgiven all our sins.
தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார்.
I got that assurance 50 years ago.
எனக்கு அந்த நிச்சயத்தை 50 ஆண்டுகள் முன்பதாக நான் பெற்றுக்கொண்டேன்.
When I was about 19 and a half.
19.5 வயதா இருக்கும் பொழுது நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன்.
I asked Jesus to come into my heart many times.
அநேக சமயங்களிலே ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் என்று நான் ஜெபித்திருக்கிறேன்.
Maybe even when I was 13, 14 years old.
பொருளை 13-14 வயதா இருக்கும் பொழுதே நான் ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் என்று ஜெபித்திருக்கிறேன்.
I never had assurance that I was saved.
ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற நிச்சயமே எனக்கு இல்லை.
Till I was 19.
19 வயது வரை.
So for men maybe 5-6 years I must have asked Jesus to come into my heart.
ஆகவே
more than 500 times or 1000 times.
அந்த 5-6 வருடங்களாக பல முறை 500 முறைகளோ அல்லது 1000 முறைகளோ இருந்திருக்கலாம் இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று நான் கேட்டிருந்திருக்கிறேன்.
But as long as I was not sure, I was backsliding.
ஆகவே அந்த நிச்சயத்தை பெறாத வரைக்கும் நான் பின்மாறி கொண்டே இருந்தேன்.
So when I look at my experience,
என்னுடைய அனுபவத்தை நான் பார்க்கும் பொழுது,
and afterwards I'll ask my wife to give her experience how she came to assurance of salvation.
என்னுடைய மனைவி நான் கேட்க போறேன், அவர்கள் எப்படி இந்த இரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
In my life, my progress came only after I was sure that I was saved.
நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற நிச்சயத்தை பெற்ற பிறகுதான் என்னுடைய ஆழ்விக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியே காணப்பட்டது.
So what I want to say is all of you must be absolutely sure that your sins are forgiven.
உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்கிற முழு நிச்சயத்தை நீங்கள் அனைவரும் பெற்றிருக்க வேண்டும்.
You must say with confidence that Christ lives inside me.
கிறிஸ்து எனக்குள்ளாக வாழ்கிறார் என்பதை நீங்கள் நம்பிக்கையோடு கூட சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
See, there's a phrase in Colossians chapter 1.
கொலோசியர் 1 அதிகாரத்திலே ஒரு வாசகம் காணப்படுகிறது.
In verse 27.
27 வசனம்.
In verse 26 it says about a mystery that has been hidden from ages and generations.
இந்த ரகசியமானது மறைக்கப்பட்ட ரகசியம் என்று நாம் 25 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
And what is this mystery that's hidden for so many centuries?
எவ்வளவோ நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட இந்த ரகசியமானது என்ன?
That the anointed one of God, Jesus Christ, could actually live inside somebody.
அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக ஒருவருக்குள்ளாக வாழ முடியும் என்பதுதான் அந்த ரகசியம்.
See, in the Old Testament, the Jewish people looked forward someone they called the Messiah, the anointed one.
பழைய ஏற்பாட்டு காலத்து யூதர்கள் எல்லாரும் மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வரப்போகிறார் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள்.
And but they never knew that he would come and live inside a man.
ஆனால் தங்களுக்குள்ளாக அவர் வந்து வாழ முடியும் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள்.
God was with Moses, he was with Elijah, he was with John the Baptist.
தேவன் மோசேயோடு கூட இருந்தார், எலியாவோடு கூட இருந்தார், யோவான் ஸ்நானனோடு கூட இருந்தார்.
But that almighty God who runs this universe could actually come and live inside a person.
ஆனால் அந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன், ஆளுகை செய்கிற தேவன் நமக்குள்ளாக வந்து வாழ முடியும் என்கிற சத்தியம்.
I mean, the first great mystery is that God Almighty could come in a human body in Jesus Christ.
முதல் தரமான ரகசியம் என்னவென்றால், சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு சிறு குழந்தையாக இயேசு கிறிஸ்து என்னும் வடிவத்தில் இந்த பூமியில் வந்து பிறக்க முடிந்தது. அதுதான் முதல் ரகசியம்.
It's amazing that Almighty God who created this universe came as a little baby into this world.
அந்த சராசரத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு சிறு குழந்தையாக இந்த பூமிக்கு வந்தாரே, அதுவே பெரிய அதிசயம்.
What humility.
அது எவ்வளவு தாழ்மை பாருங்க.
And then the second great mystery is that how this Almighty God can now come and live inside us. That is a greater mystery.
இந்த இரண்டாவது பெரிய ரகசியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ண முடியும் என்கிற ரகசியம்.
I mean, for him to come into a body, okay, at least that is a pure body that came out of Mary's womb.
ஒரு சரீரத்திலே வந்து வர முடியும் என்பதாவது நாம் ஒத்துக்கொள்ளலாம், அது பரிசுத்தமான மரியாளுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு புத்தியான அந்த சரீரம் அதிலே தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார் என்று நாம் சொல்லலாம்.
Our body is not a pure body.
ஆனால் நம்முடைய சரீரம் அது ஒரு பரிசுத்தமான சரீரம் அல்ல.
Even after being a believer for 50 years I say, Lord, my body is not a pure body.
50 ஆண்டு காலமாக விசுவாசியாய் வாழ்ந்த பிறகும் கூட நான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்னுடைய சரீரம் தீமையான சரீரம் அல்ல என்று சொல்கிறேன்.
It is a greater mystery that this pure holy God can come and live inside me.
இந்த பரிசுத்தமான தூய தேவன் ஆண்டவர் அவர் எனக்குள்ளாக வந்து வாழுகிறார் என்பது அது இன்னொரு பெரிய ரகசியம்.
That really humbles me.
அது உண்மையாலுமே என்னை தாழ்த்துகிறது.
I'm surprised whenever I find a proud believer.
எப்பொழுதெல்லாம் ஒரு பெருமையான விசுவாசியை நான் பார்க்கிறேன் அப்பொழுதெல்லாம் நான் ஆச்சரியம்
அடைகிறேன்.
நீங்கள் அந்த ரகசியத்தை பார்க்கவில்லை ஆகவே தான் பெருமையா இருக்கிறீர்கள் என்று சொல்கிறேன்.
You so lightly say that Jesus Christ is living inside you.
இயேசு உனக்காக உனக்குள்ளாக வாழுகிறார் என்பதை மிகவும் எளிதாக சொல்லிவிடுகிறீர்கள்.
Who is this person living inside you?
உனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நபர் யார்?
The pure holy God.
தூய பரிசுத்த தெய்வம்.
Who universe cannot hold him.
இந்த அண்ட சராசரமே அவரை கொள்ளாது.
He has decided to come and live inside your heart.
அவருடைய உள்ளத்திலே வந்து வாழ தீர்மானித்து விட்டாரா?
And that doesn't humble you.
இந்த காரியம் உன்னை தாழ்த்தவே இல்லையா?
Then you have not understood Christianity at all.
அப்படியானால் நீ கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதையே நீ விளங்கிக் கொள்ளவில்லை.
It really humbles me when I think of that.
நான் இதை என்னை பார்க்கும்போது உண்மையாலுமே அது என்னை தாழ்த்துகிறது.
It says here this mystery verse 27 Christ in you the hope of glory.
27 வசனம் கொலோசியர் 1 அதிகாரத்தில் என வாசிக்கிறோமே பின்பகுதியிலே கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
Christ in you.
உங்களுக்குள் கிறிஸ்து.
That is amazing.
இது வியப்பாக இருக்கிறது.
So many millions of believers say that so lightly.
கோடிக்கணக்கான விசுவாசிகள் இதை எளிதாக சொல்லிவிடுகிறார்கள்.
They haven't understood the wonder and mystery of it.
இந்த அற்புதத்தையும் இந்த ரகசியத்தையும் அவர் விளங்கிக் கொள்ளவில்லை.
When I got assurance of my salvation I was 19 and a half years old.
என்னுடைய இரட்சிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்ட பொழுது எனக்கு 19.5 வயதாக இருந்தது.
And I got that assurance from only one verse.
ஒரே ஒரு வசனத்திலிருந்து தான் இந்த நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன்.
That was in John chapter 6.
யோவான் 6 அதிகாரம்.
One day I was reading the Bible.
ஒரு நாளிலே நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன்.
Now what I want to do in this session is I'll share a little then my wife will share a little then I'll share again we'll go back and forth
இந்த கூட்டத்திலே நான் இப்படி நாங்கள் பேச வேண்டும் என்று இருக்கிறோம் என்றால் நான் கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொள்வேன் என்னுடைய துணைவியார் கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொள்வாள் பிறகு நான் என்று மாறி மாறி பகிர்ந்து
கொள்வேன் First we speak about salvation then I'll talk about baptism the holy spirit and many things after that
முதலாவது இரட்சிப்பை குறித்தும் பிறகு பரிசுத்தான அபிஷேகத்தை குறித்தும் இன்னும் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் மாறி மாறி பேசுவோம்
All things that you young people need to know
வாலிபராக இருக்கக்கூடிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம்
So I was reading John 6 and verse 37.
ஆகவே நான் யோவான் 6 அதிகாரம் 37 வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன்.
One day I read Jesus said the one who comes to me I will certainly not cast out.
இயேசு சொன்னார் என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37.
I said Lord I have come to you so many times.
ஆண்டவரே நான் பல சமயங்களிலே உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே
hundreds of times
நூற்றுக்கணக்கான முறைகள் நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் என்று சொன்னேன்
the lord said I will certainly not cast you out
ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை புறமே தள்ளுவதில்லை
I never heard a voice from heaven
எனக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கவில்லை
let me tell you something to encourage you
உங்களை உற்சாகப்படுத்த முடிய நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல போகிறேன்
I've been 50 years a believer
நான் 50 ஆண்டு காலமாக விசுவாசியாக இருக்கிறேன்
I've never heard God with these physical ears
இந்த சரீர பிரகாரமாக காதிலே தேவனுடைய சத்தத்தை ஒரு நாள் கூட நான் கேட்கவில்லை
I have never seen Jesus with these physical eyes
இந்த சரீர பிரகாரமான கண்களினாலே ஒரு காலம் நான் இயேசுவை தரிசித்ததில்லை
I have never got what some people say something like an electric shock when the holy spirit filled me
அபிஷேகம் வரும்பொழுது எனக்கு ஒரு கரண்ட் ஷாக் அடித்தது போல இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள் அதுபோல எனக்கு ஷாக் எல்லாம் வரவில்லை
No I have never had any feelings
எனக்கு அப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் வரவில்லை
Or I have never seen a light
நான் ஒரு வெளிச்சத்தையோ ஒளியோ வானத்திலிருந்து வருவதை பார்த்ததில்லை
I've never seen an angel
தூதனையும் கூட பார்த்ததில்லை
But I am the happiest man in India today
ஆனால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிக சந்தோஷமான மனிதன் நான் தான்
Because Jesus Christ lives in me
ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்
I don't need these experiences
எனக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் தேவையில்லை
Let me ask you a question
நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு கேட்க போகிறேன்
would you like to actually physically see Jesus now
இப்பொழுது இயேசுவை அப்படியே கண்களினாலே பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா
Tell me which is a greater blessing to actually physically see Jesus
or never to see Jesus and believe in him.
இந்த மாம்ச கண்களினாலே இயேசுவை நேராக தரிசிப்பது பார்ப்பது பெரிய ஆசீர்வாதமா, பார்த்து விசுவாசிப்பது ஆசீர்வாதமா, அல்லது பார்க்காமலேயே விசுவாசிப்பது பாக்கியமா?
Oh, wonderful.
அற்புதமாய் பதில் சொல்கிறீர்களே.
You know, that is written in John chapter 20 and verse 29.
அது யோவான் என்ன சுவிசேஷம் 20 அதிகாரம் 29 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
The apostle Thomas.
தோமா.
By the way, he was the one who came to Tamil Nadu.
தோமா தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார், தெரியுமா உங்களுக்கு?
He came to Kerala and Tamil Nadu in about 25 years after the day of Pentecost.
பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு 25 ஆண்டுகள் கழித்து தோமா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து வந்தார்.
But he told Jesus, he told the disciples, unless I see, I will not believe.
ஆனால் அந்த தோமா சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார் என்றால், நான் அவரை பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன்.
So Jesus appeared to him.
அப்ப இயேசு அவருக்கு தரிசனமானார்.
Okay, put your finger into my
விரலை என்னுடைய காயங்களிலே போட்டு பார்.
Your hand into my side.
என்னுடைய விரலை வைத்து பார்.
Then Thomas fell down and said, my Lord and my God.
அதற்கு பிறகு ஆண்டவரே என் தேவனே என்று அவர் விழுந்தார்.
So verse 29.
29th verse.
Thomas, because you have seen me, you have believed.
Thomave, nee ennai kandadanaale viswasithaal.
Blessed are those who did not see and yet believed.
Kaanadurandum viswasikkiravargal baakiyavaangal.
And let me say something further.
Naan innum oru sila kaaryangalai solugiren.
Jesus in his mind said.
Yesu thammude manadil enna sonnaar endru ungalukku solla pogiren.
Thomas, you're going to India.
Thoma, nee Indiaavukku poga pogirai.
And there you're going to tell people to believe who have not seen.
Ange enai kaanadhavargalile poi enai viswasikkumudiya nee solla pogirai.
And there'll be many Christians in Tamil Nadu. Because of you, Thomas.
Thomave unnimithamaga Tamil Nadu le aneka kristavargal uruvaavargal.
Those Christians will remain.
Andha kristavargal andaandu kaalamaga irupargal.
And even after 2000 years.
2000 aandugal kalithum கிறிஸ்தவர்கள் இருக்க போகிறார்கள்.
There'll be young Christians meeting together in a conference in Karaikudi.
காரைக்குடியிலே ஒரு கான்ஃபரன்ஸிலே வாலிப கிறிஸ்தவர்கள் கூடி வாலிபர் கூட்டத்தில் இருக்க போகிறார்கள்.
And they are more going to be more blessed than you, Thomas, because they have not seen.
தோமாவே நீ கண்டு விசுவாசித்தாய், ஆனால் இவர்கள் எல்லாரும் உன்னை காட்டிலும் பாக்கியம் பெற்றவர்கள், ஏனால் இவர்கள் எல்லாம் என்னை தரிசிக்கவில்லை ஆனாலும் விசுவாசிக்கிறார்கள்.
I have not seen.
நான் இயேசுவை மாம்ச கண்களால் பார்க்கவில்லை, நான் அவரை காதால் கேட்டதில்லை.
I am more blessed than the apostle Thomas. Do you believe that?
அப்போஸ்தலர் தோமாவை காட்டிலும் நான் பாக்கியவான், அதை நீங்கள் நம்புகிறீர்களா?
Today there are many preachers who say Jesus came to my room and I met him and all that.
அநேக பிரசங்கியார் இன்னைக்கெல்லாம் இதை கதை விடுகிறார்கள், இயேசு எனக்கு அறைக்கு வந்தார், உட்கார்ந்தார், நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம் தான் சொல்லுகிறார்கள்.
And they, people sit their mouth open, what a great man of God.
என்று வாயை பிளந்து கொண்டு, பா எவ்வளவு பெரிய தேவ மனிதன், ஒரு வீட்டுக்கே இயேசு வந்தாரு என்று சொல்லி ஏமாந்து
கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான்
இயேசுவை காணவில்லை, அவர்களை காட்டிலும் நான் பாக்கியவான்.
Do you believe that?
நம்புகிறீர்களா?
Do you believe that you are more blessed because you have not seen?
நீங்கள் ஆண்டவரை தரிசிக்கவில்லை, ஆகவே நீங்கள் அதிக பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நம்புகிறீர்களா?
I believe God's word.
நான் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன்.
And even though I've had ups and downs in my life,
என்னுடைய வாழ்க்கையிலே மேலும் கீழுமாக வீழ்ச்சிகள் இருந்தாலும் கூட,
God's word has helped me steady for 50 years.
50 ஆண்டு காலமாக தேவனுடைய வார்த்தையானது என்னை தாங்கி பிடித்திருக்கிறது.
It was July 1959 that I read this verse.
ஜூலை 1959 ஆம் ஆண்டிலே இந்த வசனத்தை வாசித்தேன்.
I don't know the date.
எனக்கு தேதி ஞாபகம் இல்லை.
I don't think date is important.
தேதி அவ்வளவு முக்கியம் என்பதை நான் எண்ணுவதில்லை.
But I know it was somewhere in July 59 that I was sure my sins were forgiven, Jesus was my savior.
ஜூலை 59 ஆம் ஆண்டிலே தான் ஏதோ ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன்.
My life became steady.
அப்பொழுது தான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்திர தன்மை ஏற்பட்டது.
One thing about young people, speaking about myself when I was young.
வாலிபர்களை குறித்து ஒரு காரியம் என்னவென்றால், நான் இதை சொல்லும் பொழுது என்னுடைய வாலிப நாட்களில் இருந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
We try to postpone our decisions for a later date.
தீர்மானம் எடுக்கக்கூடிய காரியத்தை பின்னால் பார்த்துக் கொள்ளலாம், பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒத்தி போட்டுக் கொண்டே போகிறோம்.
We think of your studies, we think still there's some more time for the exams. I study that later.
படிப்பு கரைத்து எடுத்துக்கொள்ளுங்களேன், பரீட்சைக்கு இன்னும் இவ்வளவு நாட்கள் இருக்கிறது, பின்னால் படித்துக் கொள்ளலாம், பின்னால் படித்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போட்டுக் கொண்டே போகிறோம்.
And if some difficult portion is there, we'll say, I can't understand it now, maybe later I'll try and study that.
படித்து புரிவதற்கு கஷ்டமான ஒரு பகுதி இருக்குமானால் சரி இப்பொழுது வேண்டாம் பின்னால் பார்த்து புரிந்து கொள்ளலாம் என்று அதை தள்ளி போடுகிறோம்.
That is characteristic of all of us, all who are young people.
வாலிபரா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விசேஷித்த குணம் தான் இது.
I want to read one verse in Ecclesiastes chapter 12 verse 1.
பிரசங்கின் புத்தகம் 12 அதிகாரம் 1 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன்.
Here in the Living Bible in English it says in a very interesting way.
Living Bible என்கிற அந்த மொழி பெயர்ப்பில் ஆங்கிலத்திலே மிகவும் சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
Don't let the excitement of being young cause you to forget about your creator.
வாலிபனா இருக்கிறனே என்ற இந்த பரவசமான உணர்வு இரட்சகரை நினைப்பதற்கு தடையா இருக்க வேண்டாம்.
I have seen that lot of young people very suddenly they become sick or they meet with an accident and they have to meet their creator.
நான் சில வாலிபர்களை குறித்து நான் பார்த்திருக்கிறேன். திடீரென வியாதிப்பட்டு மரித்து விடுவார்கள் அல்லது ஏதோ விபத்தில் அகப்பட்டு மரித்து விடுவார்கள். அப்படி அவர்கள் தங்களுடைய சிஷ்டிகரை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது.
I have seen people, healthy young men playing basketball and suddenly they get a heart attack and die.
நல்ல ஆரோக்கியமான வாலிபர்கள் திடகாத்திரமான வாலிபர்கள் பாஸ்கெட்பால் கூடைப்பந்து விளையாடுவார்கள். திடீரென ஒரு இருதய அதிர்ச்சி மாரடைப்பு வந்து மரித்து விடுகிறதை நான் கேட்டிருக்கிறேன்.
Some months back one of my second son's classmate, he was a doctor.
இரண்டாவது மகனுடைய வகுப்பிலே படித்த மாணவன் கிளாஸ்மேட் அவன் ஒரு மருத்துவராக இருந்தார்.
And he was climbing a mountain, that means he was so healthy.
அவர் இமயமலையிலே ஒரு மலைப்பகுதியிலே மேலே ஏறி கொண்டிருந்தார். மலை ஏறுகிறதிலே அவருக்கு அவ்வளவு வலாதி விருப்பம்.
And suddenly he dropped dead, heart cardiac arrest.
திடீரென அவருடைய மாரடைப்பு ஏற்பட்டு அங்கே செத்து விழுந்தார்.
So we should not think that oh I am young and I have my whole life, I have to enjoy life and forget about God.
நான் இப்பொழுதுதான் வாலிப பிராயத்தில் இருக்கிறேன், வாழ்க்கையை நான் சற்று சந்தோஷிக்கட்டும், என்ஜாய் பண்ணட்டும், தேவனை இப்பொழுது நான் சற்று மறந்து விடட்டும் என்று சொல்லி நாம் எண்ணக்கூடாது.
I was brought up in a very godly home.
நான் மிகுந்த தேவபக்தியுள்ள ஒரு குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன்.
And we were taught the scriptures and many times I asked Jesus to come into my heart.
வேத வாக்கியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் எங்கள் குடும்பத்திலே. அநேக சமயத்திலே நான் ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் என்று நான் கேட்டிருக்கிறேன்.
But I didn't take my spiritual life seriously.
ஆனாலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவு சீரிய முறையிலே நான் எடுத்துக்கொள்ளவில்லை.
I just took it casually till one day I became very sick.
நான் ஏனோ தானோ என்றுதான் அப்பொழுது நான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்துக்கொண்டேன். ஆனால் திடீரென ஒரு நாள் நான் வியாதிப்பட்டேன்.
It was not a prolonged sickness. I had a food poisoning and suddenly I became very sick.
அப்பொழுது எனக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டது, ஃபுட் பாய்சன் ஆகிவிட்டது. ஆகவே திடீரென நான் வியாதிப்பட்டு பலவீனம் அடைந்தேன்.
And when the doctor was called, the doctor said if I had delayed some more time I would have died.
அந்த மருத்துவர் என்ன சொன்னார் என்றால், இன்னும் சற்று தாமதமாக மருத்துவமனைக்கு வந்திருந்தால், சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்தால் நான் மரித்திருந்திருப்பேன், சரியான நேரத்தை கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னார்கள்.
So when I recovered from that, I started thinking about my spiritual life.
ஆகவே இந்த பலவீனத்திலிருந்து நான் நிவாரணம் பெற்ற உடனே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் எண்ணி பார்க்க ஆரம்பித்தேன்.
I thought, I realized that if I had died at that time, I would have gone straight to hell.
அந்த நேரத்திலேயே நான் மரித்திருந்தால் நேரடியாக நான் நரகத்துக்கு தான் போயிருந்திருப்பேன் என்று உணர்ந்தேன்.
Because like all young people, I used to back answer my mother.
எல்லா வாலிபர்களை போலவே நான் என்னை தாய்க்கு மதிப்பு கொடுப்பதில்லை.
I didn't want to obey parents.
என்னை பெற்றோருக்கு கீழ்படிய எனக்கு மனமில்லாது இருந்தது.
And I knew that I didn't deserve to go to heaven.
ஆகவே பரலோகத்துக்கு போவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்பதை மாத்திரம் அறிந்திருந்தேன்.
So that night I decided I am not going to postpone this decision anymore.
ஆகவே அந்த இரவிலே தானே இனியும் இந்த தீர்மானத்தை நான் தள்ளி போடக்கூடாது என்று தீர்மானித்தேன்.
Till now I was not sure, but tonight I am going to be sure about my salvation.
இதுவரை எனக்கு நிச்சயம் இல்லை, ஆனால் இன்று இரவு இந்த இரட்சிப்பை குறித்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொன்னேன்.
So that evening, night after everybody went to sleep,
அன்று இரவு எல்லாரும் தூங்க போய் விட்டார்கள்.
I knelt on my bed.
நான் என்னுடைய படுக்கையிலே முழங்கால் படுத்தேன்.
And I prayed and asked God again and again
முழங்கால் படிக்கிட்டு மீண்டும் ஆண்டவரிடத்திலே கேட்டேன், ஆண்டவரே உள்ளத்திலே வாரும் கேட்டேன்.
Give me the assurance salvation.
ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பு நிச்சயத்தை தாரும் என்று நான் மீண்டும் கேட்டேன்.
Nothing happened.
ஒன்றுமே நடக்கவில்லை.
But this time I saw I decided I am not going to sleep till I am sure about salvation.
ஆனால் அந்த இரவிலே நான் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் வரை நான் தூங்க போவதில்லை என்று சொன்னேன்.
I prayed, I sang some choruses in my mind, I read the Bible, repeated Bible verses.
நான் ஜெபித்தேன், இந்த மனதுக்குள்ளாகவே சில பாடல்களை பாடினேன், நான் படித்த வேத வசனங்களை மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கொ மனதிலே சொல்லிக் கொண்டேன்.
And my younger siblings were sleeping in the same room, but I did not disturb anybody, but I kept praying.
என்னுடைய தம்பிகள் தங்கையன் எல்லாம் அதே அறையிலே படுக்கையிலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள், யாரையும் நான் தொந்தரவு செய்யவில்லை, ஆனால் நான் மட்டும் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன்.
At some time between 2 or 3 o'clock, I felt that assurance of salvation and my heart was filled with peace and
2 மணி இரவு 2 மணி அதிகாலை 3 மணி இருக்கும் அப்பொழுது நான் அந்த சமாதானத்துக்குள்ளே வருகிறதையும் அந்த இரட்சிப்பு நிச்சயத்தை உணர ஆரம்பித்தேன்.
So this is my advice to young people.
அவே வாலிபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை இதுதான்.
The most important decisions which we have to take,
நாம் எடுக்க வேண்டிய சில மிக முக்கியமான தீர்மானங்களை
don't postpone it,
தள்ளி போடாதீர்கள்.
Today will be the day of salvation for you.
இன்று ரட்சிப்பின் நாள், ரட்சண்ய நாள், இப்பொழுதே ரட்சண்ய நாள்.
Today might be the day when Jesus will baptize you with the Holy Spirit.
இந்த நாளிலே தேவன் பரிசுத்த ஆவியினால் உங்களை அபிஷேகிக்க கூடிய நாளா இருக்கலாம்.
So what she didn't tell you was that she was only about 14 years old when she was converted.
அவர்கள் ஒன்றை சொல்லவில்லை, என்னவென்றால் அவர்கள் ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்ற பொழுது அவர்களுக்கு வயது 14 தான்.
And that's about more than 52 years ago.
52 ஆண்டுகள் முன்பதாக.
Now, I'm very happy that they took her to the doctor in time.
ஃபுட் பாய்சன் ஆனபோது சரியான நேரத்திற்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றதற்காக ஒரு நபர் சந்தோஷமா இருக்கிறார் என்று சொன்னால் அது நான் தான்.
Otherwise I'd be sitting here alone.
சரியான நேரத்துக்கு அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி கொண்டு சென்றிருந்தால் இப்போ நான் தனியாக உட்கார்ந்து கொண்டிருப்பேன்.
So little things, you know, how God cares about.
பாருங்கள், சிறு சிறு காரியங்களிலே தேவன் எப்படி கரிசனுள்ளவராய் இருக்கிறார்.
God has got a plan for your life.
உங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
All of us have had experiences where we could have died, but God saved us.
நம்ம எல்லாருக்குமே சில அனுபவங்கள் வந்திருக்கிறது, மரித்திருந்திருப்போம், ஆனாலும் தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார்.
And that those are little proofs how God has got a plan for your life.
தேவன் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார் என்பதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் சிறு சிறு நிரூபணங்கள்.
So don't forget when you think back to incidents where you could have died how God saved you.
நீ மரித்திருந்திருக்க வேண்டும், ஆனாலும் தேவன் உன்னை காப்பாற்றினார், அந்த சம்பவங்கள் எல்லாம் மறந்துவிடவே வேண்டாம்.
When I was 12 years old I got an electric shock.
எனக்கு 12 வயதா இருக்கும் பொழுது ஒரு மின்சார ஷாக் அடித்தது, அதிர்ச்சி அடித்தது.
From a wire that I touched.
நான் ஒரு வயரை தொட்டு விட்டேன், அதிலிருந்து ஷாக் அடித்தது.
I was thrown to the ground and the wire was still in my hand.
நான் தூக்கி தரையில் வீசப்பட்டேன், அந்த வயர் இன்னும் என்னுடைய கரங்களில் ஒட்டிக்கொண்டே இருந்தது.
And if my mother had not switched off the mains I would have died.
என்னுடைய தாயார் ஓடி போய் அந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் இருந்திருந்தால் அன்றே நான் மரித்திருந்திருப்பேன்.
I don't know where I would have gone. I had not given my life to Christ.
அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை, நான் எங்கே போயிருந்திருப்பேன் என்று எனக்கு தெரியாது.
I was a good boy.
நான் நல்ல பையனா இருந்தேன்.
But I did not come to Jesus and say I'm a sinner.
ஆனாலும் இயேசுவே நான் ஒரு பாவி என்று அவரிடத்தில் நான் சொல்லவில்லை.
All of you may be good children.
நீங்கள் எல்லாருமே நல்ல பிள்ளைகளா இருக்கலாம்.
But heaven is not for good children.
ஆனால் பரலோகம் நல்ல பிள்ளைகளுக்கு அல்ல.
Heaven is for sinners who have come to Jesus and said I'm not good, I'm a sinner.
பாவிகளா இருந்து ஆண்டவரே நான் நல்லவன் அல்ல, நான் ஒரு பாவி என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் பரலோகம்.
Jesus did not die for Christians.
இயேசு கிறிஸ்தவர்களுக்காக மரிக்கவில்லை.
He died for sinners.
பாவிகளுக்காக மரித்தார்.
So you have to first come to Jesus as a sinner.
ஆக முதலாவதாக நீ பாவியாக இயேசுவினிடத்தில் வர வேண்டும்.
Say Lord I am a sinner.
ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்ல வேண்டும்.
Forgive me.
ஆண்டவரே என்னை மன்னியும்.
I know you died for me on the cross.
ஆண்டவரே எனக்காக சிலுவையிலே மரித்தென்பதை அறிந்திருக்கிறேன்.
The only way I can be forgiven.
ஆண்டவரே அந்த வழியில் மட்டுமே நான் மன்னிக்கப்பட முடியும்.
You rose from the dead.
ஆண்டவரே நீர் மரித்தோரந்து உயிரோடு எழுந்தீர்.
You are living today so I can talk to you.
ஆண்டவரே இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர், ஆகவே நான் உம்மிடத்திலே பேச முடியும்.
So if any of you don't have that assurance you must have it today.
அவங்களுடையதில யாருக்காவது இந்த நிச்சயம் இல்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
Remember this verse.
இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளுங்கள். Jesus says if you come to me I will not cast you out.
என்னிடத்திலே வருகிறவனை ஒரு காலம் நான் புறமே தள்ளுவதில்லை என்று இயேசு சொன்ன வசனத்தை வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
I don't want any of you young people to
get up from here and not be sure that Jesus has accepted you.
Yesu ungalai yetrukondar endra nichayam illamal oruvarum indha kootathai vittu elundirikka koodadhu endra dhaan naan virumbugiren.
That's number 1.
Dhaan mudhal kaaryam.
You are forgiven.
Nee mannikkappattu vittai.
Christ lives in you.
Kristu unakkullaga vaazhndhu kondirukkar.
You don't need any feeling.
Endha oru unarvugalaiyum namba vendam.
Even for 50 years like me, you may have no feeling, no nothing you see or hear.
Ennai pola 50 aandugalagiyum neengal எந்த ஒரு ஆவிக்கா தரிசனத்தையோ சத்தத்தையோ கேட்காமல் காணாமல் இருந்திருக்கலாம்.
You'll be in that blessed category of those who believe without seeing.
காணாதிருந்தும் விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள் என்கிற கூட்டத்திலே நீங்கள் சேர்ந்து கொள்வீர்கள்.
But little by little you'll come to know how real Christ is.
ஆனால் கிறிஸ்து எவ்வளவு நிஜமானவர் என்பதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் அறிந்து கொள்வீர்கள்.
The next step I took was baptism in water.
நான் எடுத்த அடுத்த ஒரு படி என்னவென்றால் தண்ணீர் ஞான ஸ்நானம்.
Now that some people think I must take baptism only after I become much better.
Naan nalavanana piragu dhaan nyanasanam edukka vendum endru silar enni kondirukkar.
As soon as you are born again you must be baptized.
Rachikapatta udane nee nyanasanam edukka vendum.
And baptism is only like a birth certificate.
Naan nyanasanam enbadu pirappu sandradhai pole.
You know when a baby is born you can get a birth certificate from the corporation.
Oru kuzhandhai pirandha udane corporation irundho alladhu aasathil irundho ungalku andha pirappu sandradhai kodukapadum birth certificate.
What does that say?
அது என்ன சொல்லுகிறது?
It's not saying this is a healthy child.
இந்த குழந்தை ஆரோக்கியமுள்ள குழந்தை என்று சொல்லுகிறதா?
It's a very clever child.
மிகவும் புத்திசாலியான குழந்தை.
It's very mature.
நல்ல முதிர்ச்சி அடைந்த குழந்தை.
Very good looking.
பார்ப்பதற்கு அழகாய் இருக்கக்கூடிய குழந்தை.
Nothing.
இதெல்லாம் அந்த பர்த் சர்டிபிகேட் சொல்லப்படவே இல்லை.
This child was born on so and so date.
இந்த குழந்தை இந்த தேதியிலே பிறந்தது.
And in most Indian birth certificates even the name is not there.
அநேக இந்திய பிறப்பு சான்றிதழிலே குழந்தையின் பெயரும் கூட போடப்பட்டிருக்காது.
Because the parents have not given a name.
என்ன பெற்றோர் இன்னும் பெயர் வைக்கவில்லை.
They don't know whether it was going to be a boy or a girl.
பையனா பெண்ணா பிறக்க போகிறது என்று அறியாமல் இருக்கிறார்கள்.
They only say child of so and so parents born on so and so.
இன்னார் இன்னாருக்கு பிறந்த குழந்தை இத்தனை மணிக்கு பிறந்த குழந்தை இந்த இடத்துல பிறந்த குழந்தை அவ்வளவுதான்.
Baptism sir baptism is like that.
ஞானஸ்நானம் என்பது இதுதான்.
Or you know when that is the meaning of being born again
idan marubadiyum pirappadarkudi artham.
It's like a new birth into another kingdom.
Innoru rajyathile pudidai pirandathu pole.
And I'm testifying in baptism.
Naan adai thannir gnanasnathile saatchi solugiren.
I can use another picture.
Innoru kaatchiye ungalku kaanvikiren.
Being born again is like getting married to Jesus Christ.
Marubadiyum pirappadu endru yesuvodu kuda thirumanathil inaikkapaduvadharku oppaga irukkirathu.
Jesus becomes your husband.
இயேசு உங்களுடைய கணவராய் மாறுகிறார்.
Then you get a wedding certificate.
இப்ப திருமண சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கிறது.
What does that say?
அந்த திருமண சான்றிதழ் என்ன
சொல்கிறது? This married couple is very very happy.
இந்த திருமணமான தம்பதியர் மிக மிக சந்தோஷமா இருக்கிறார்கள்.
No.
அந்த சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை.
They were married on so and so date.
இந்த தேதியிலே இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள்.
So remember baptism is not some certificate that I become very spiritual.
அவ ஞானஸ்நானம் என்பது ஏதோ நான் ஆவிக்குரியவன் ஆகிவிட்டேன் என்கிறதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு நற்சான்றிதழ் அல்ல.
If you are sure that you are born again you must be baptized.
மறுபடியும் பிறந்து விட்டேன் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்.
And my spiritual life began after that.
என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே அதற்கு பிறகு தான் ஆரம்பித்தது.
And the next thing
அடுத்தபடி
I started reading the Bible.
நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன்.
But I found a lack of power in my life. I was always defeated.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வல்லமை குறைவு பெற்றிருக்கிறதை பார்த்தேன். எப்பொழுதுமே தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தேன்.
I began to pray for the power of the Holy Spirit.
ஆகவே நான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
I knew that in the Old Testament this is only for certain special prophets and all. You can't ask for it.
பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில விசேஷித்த தீர்க்கதரிசிகளுக்கு மட்டுமே அந்த அபிஷேகம். எல்லாரும் கேட்க முடியாது.
God decides I'll give it to one person in a generation.
ஒரு சந்ததியிலேயே ஒரு நபருக்கு தான் அபிஷேகத்தை கொடுக்க போகிறேன் என்பதை தேவனே தீர்மானிக்கிறார்.
Nobody could ask for it.
யாருமே அதை கேட்க முடியவில்லை.
God will sovereignly decide.
தேவனே தம்முடைய சர்வ ஞானத்தினுடைய தீர்மானிக்கிறார்.
I will anoint David.
நான் தாவீதை அபிஷேகம் பண்ணுவேன்.
I will anoint Elijah.
அல்லது நான் எலியாவை அபிஷேகம் பண்ணுவேன்.
Now you can't go to God and say you anoint Elijah, God please anoint me also.
ஆகவே நீங்கள் தேவனிடத்திலே போய் நான் ஆண்டவரே எலியாவுக்கு அபிஷேகத்தில் எனக்கும் அபிஷேகம் என்று சொல்லி நீங்கள் கேட்க முடியாது.
But it's so wonderful now in the New Testament.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு அற்புதமா இருக்கிறது பாருங்கள்.
On the day of Pentecost 120 people were baptized in the Holy Spirit.
பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர் பரிசுத்த அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டார்கள்.
And Peter said this is what God promised in the new covenant, all your sons and daughters will be, I'll pour out my spirit on them.
உங்களுடைய குமாரர் மேலும் குமார்த்திகள் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் இதுதான் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று பேதுரு சொல்கிறார்.
And he went on to tell them in Acts chapter 2 the promise is for you and for all whom God will call.
இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் தேவன் அழைத்த தூரத்தில் உள்ள யாவருக்கும் சொந்தமானது என்று சொல்கிறார்.
Everybody,
எல்லாருக்கும் சொந்தம்.
But through the years, Christianity has neglected it.
ஆனால் ஆண்டுகள் செல்ல செல்ல கிறிஸ்தவமானது இதை ஒதுக்கிவிட்டது.
So I see that this is something I needed.
ஆகவே எனக்கு தேவையானது ஒன்று என்று நான் இந்த பரிசுத்த அபிஷேகத்தை பார்த்தேன்.
I began to pray for that.
அதற்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
Now everybody's experience is not the same.
எல்லாருடைய அனுபவம் ஒரே விதமாக இருப்பதில்லை.
But we all need the power of the Holy Spirit.
நாம் எல்லாருக்கும் பரிசுத்த அபிஷேகம் தேவை.
We need the power of the Holy Spirit to overcome sin.
பாவத்தை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவைப்படுகிறது.
We need the power of the Holy Spirit to have a closer relationship with God.
தேவனோடு கூட நெருங்கிய உறவு கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் தேவை.
We need the power of the Holy Spirit to serve God.
தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நமக்கு அபிஷேகம் தேவை.
So I said, Lord, I don't have boldness to share the word of God.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு தைரியம் இல்லை என்று சொன்னேன்.
So I want this power.
ஆண்டவரே, எனக்கு இந்த வல்லமை வேண்டும்.
So I began to pray for it.
நான் இதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
I went to a Pentecostal church.
நான் ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு போனேன்.
And I was not very happy with what I saw there.
அங்கே பார்த்த காரியங்களிலே எனக்கு சந்தோஷம் இல்லை.
One pastor told me to say hallelujah 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 hallelujah.
ஹalleluya hallelujah 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 சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று சொல்லி ஒரு பாஸ்டர் சொன்னார்.
I said no, I won't say that.
நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னேன்.
I said the apostles on the day of Pentecost were not keeping on saying that.
Pentecost naalile kaathirundha and apostles ellarum hallelujah hallelujah nu sollikondirukkavillai.
There's a lot of counterfeit baptism in the Holy Spirit nowadays.
Anega poliyana abhishegangal indha naatile kaanapadugirathu.
So I decided to pray in my room.
Aagave enoda arayileye naan jebikka aarambithen.
And I cannot say a date.
Meendumai naan oru theediyai solla mudiyadhu.
But I found God gave me some type of power in my life.
என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதமான வல்லமையை தேவனுக்கு கொடுத்ததை நான் உணர்ந்தேன்.
This is in 1963.
இது 1963 ஆம் ஆண்டு.
And I found more desire to study the word.
தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு அதிகமான ஆவல் எனக்கு இருக்கிறதை பார்த்தேன்.
Ability to speak the word.
தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்குரிய திறமையை பார்த்தேன்.
Even boldness to stand in the streets and speak the word.
தெருக்களிலே நின்று தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு எனக்கு ஒரு தைரியம் வந்தது.
Now that's because that was my calling.
அது என்னுடைய அழைப்பு என்று நான் உணர்கிறேன்.
But over a period of time,
ana naatkal chella chella,
because I didn't have much fellowship,
enakku adhigamana aikyam illadapadinaale,
there was no church,
sabai appozhudhu enakku illai,
I began to backslide.
Naan pinmaatram adai aarambithen.
Even though I had great gifts to preach,
prasangippadharku enakku varangal irundhalum kuda pinmaatram adai aarambithen.
And I was writing books,
naan aavikkura puthangalai ezhudikondirundhen.
But I began to backslide.
Naan pinmaara aarambithen.
And about 35 years ago,
35 aandugal munbaga,
I came very low in my inner life.
என்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே பின்மாறி போய் மிகவும் கீழான நிலைக்கு வந்து விட்டேன்.
I said, Lord, you have to fill me with the Holy Spirit.
நீர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும்.
So I've learned from my experience that it's not enough to be filled with the Spirit once.
ஒரே ஒரு முறை பரிசுத்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டால் போதாது என்பதை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டேன்.
Filled with the Spirit again and again and again and again.
மீண்டும் மீண்டுமாய் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும்.
You will backslide.
இல்லாத பட்சத்திலே நீங்கள் பின்வாங்கி விடுவீர்கள்.
So I was really back when you backslide you become worse than what you were when you were first converted.
ரட்சிக்கப்படாததற்கு முன்பதாக இருந்ததை விட ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் பின்வாங்கி போய் விட்டால் வாழ்க்கை அதைவிட மோசமாகி விடும்.
But outwardly you still go to church, sing songs, everything, you look okay.
புறம்பாக பார்க்கும்போது சபைக்கு போகிறீர்கள், பாடல்களை பாடுகிறீர்கள், எல்லாம் நன்றாக இருக்கிறது.
I knew that I needed a fresh baptism in the Holy Spirit.
எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய புதுமையான அபிஷேகம் தேவைப்படுகிறது என்பதை நான் உணர்ந்தேன்.
See, some people when they backslide they don't pray like that.
சில பின்மாற்றம் அடையும் போது அப்படி ஜெபிப்பதில்லை.
I said, Lord, I don't want to continue like this.
ஆண்டவர், இது போலவே தொடர்ந்து என் வாழ்க்கை இருக்க வேண்டாம் ஆண்டவரே.
And I used to pray with another brother.
நான் இன்னொரு சகோதரனோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
One day God met with me again.
ஒரு நாளிலே மீண்டுமாய் தேவன் என்னை சந்தித்தார்.
And I just believe, Lord, I believe you have met with me.
ஆண்டவரே, நீர் என்னை சந்தித்தீர் என்று நான் நம்புகிறேன்.
I thank you.
நன்றி ஆண்டவரே என்று சொன்னேன்.
You know, again an assurance came in my heart just like the assurance of salvation many years earlier.
அநேக ஆண்டுகள் முன்பதாக எனக்கு எப்படி இரட்சிப்பை குறித்த ஒரு நிச்சயம் உண்டானதோ அதே போல இப்பொழுதும் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டானது.
God has filled me with the Spirit.
தேவன் என்னை தம்முடைய ஆவியால் நிரப்பி விட்டார்.
No feeling.
எந்த ஒரு உணர்வும் இல்லை.
No light.
எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை.
No light or no shaking of the body.
எந்த வெளிச்சமோ அல்லது சரீரத்தை குலுக்குவதோ வரவில்லை.
Simple faith.
ஆனால் ஒரு விசுவாசம், ஒரு நிச்சயம்.
I was thanking the Lord.
நான் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தேன்.
I began to speak in tongues.
நான் அன்னிய பாஷையிலே பேச ஆரம்பித்தேன்.
I didn't know what it was.
அது என்ன என்று எனக்கு தெரியவில்லை.
I spoke in tongues just 2-3 syllables.
நான் ஒரு சில 2-3 சத்தங்களை மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருந்தேன்.
அன்னிய like a baby talking.
ஒரு குழந்தை பேசுவது போல
2-3 syllables.
2-3 சத்தங்கள் தான்.
And I was speaking, praying in English, thanking the Lord.
நான் ஆங்கிலத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஆண்டவர் நன்றி செலுத்திக் கொண்டிருந்தேன். மீண்டுமாய்
2-3 syllables.
2-3 அன்னிய பாஷை சத்தங்கள்.
And I was surprised.
நான் ஆச்சரியப்பட்டேன். ஜெபித்தேன்.
And I was not sure what is this.
இது என்ன என்று ஆண்டவர் எனக்கு நிச்சயம் இல்லை என்று சொன்னேன்.
So the next day
அடுத்த நாளிலே
I started reading the Bible again, New Testament again.
மீண்டும் புதிய ஏற்பாட்டை நான் வாசிக்க ஆரம்பித்தேன்.
I said, Lord, if this is really the Holy Spirit, then the New Testament will become a new book to me.
ஆண்டவர் உண்மையாலுமே நான் பெற்றது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் என்று சொன்னால் புதிய ஏற்பாடு எனக்கு ஒரு புதிய புத்தகமாக மாற வேண்டும் என்று சொன்னேன்.
As I was reading Matthew 1,
மத்தேயு 1 அதிகாரத்தை வாசித்துக்
கொண்டிருந்தபோது all this doubt going on in my mind.
என்னுடைய உள்ளத்திலே எத்தனையோ சந்தேகங்கள் இருந்தது.
Is this from God or is it?
இது தேவனிடத்திலிருந்தா அல்லது எனக்குள்ளாகவே ஏற்பட்ட ஒரு அனுபவமா தெரியவில்லையே.
I read what the angel Gabriel told Joseph.
அங்கே யோசேப்புக்கு காபிரியல் என்ற தூதன் சொன்னதை நான் படித்தேன்.
Matthew 1:20.
மத்தேயு 1 அதிகாரம் 20 வசனம்.
Don't be afraid.
பயப்படாதே.
This is from the Holy Spirit.
இது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது.
Oh, it is like a word to my heart.
இந்த வசனம் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை போலவே இருந்தது.
And I found from that day how as I read the Bible God began to teach me things from the Bible that nobody ever taught.
அந்த நாளிலிருந்து நான் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது யாருமே சொல்லி கொடுத்திராத காரியங்களை தேவன் எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார்.
And since then my gift of tongues has developed just like a baby's language develops.
எப்படி ஒரு குழந்தை என்னுடைய பேச்சு திறமை அது விரிவாய் கொண்டே போகிறது அதே போல என்னுடைய அந்நிய பாஷை பேசுகிற காரியத்திலுமே ஒரு வளர்ச்சி காணப்பட்டது.
Some people when they speak in tongues they just speak the same 3-4 syllables even after 20 years.
சில அந்நிய பாஷை பேசும்போது 20 ஆண்டுகள் கழித்தும் அதே பேசக்கூடிய சில வார்த்தைகளை திருப்பி 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 உச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள்.
It's not to be like that. It is
அப்படி
grow.
இல்லை அது வளர அதுலே ஒரு வளர்ச்சி காணப்பட வேண்டும்.
It becomes like a language.
அது ஒரு பாஷையை போலவே மாறுகிறது.
Just like you can speak Tamil fluently.
தமிழை எப்படி நீங்கள் சரளமாக பேசுகிறீர்களோ அது போலவே அந்நிய பாஷையும் சரளமாக பேசுகிறீர்கள்.
Can come if you exercise the gift before God.
தேவனுக்கு முன்பாக இந்த வரத்தை நீங்கள் பிரயோகிக்கும் பொழுது அப்படி நீங்கள் மாற முடியும்.
I don't use it in public.
நான் பொதுவான இடங்களிலே பேசுவதில்லை.
Only in private.
அந்தரங்கத்திலே மட்டுமே பேசுவேன்.
But it has helped me in my life to overcome discouragement.
ஆனால் அதிரத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்திருக்கிறது.
But for me it is not 2-3 syllables, it's a language.
எனக்கு அது 2-3 சத்தங்கள் மட்டுமல்ல அது ஒரு பாஷையாகவே இருக்கிறது.
Like I speak English.
அது ஆங்கிலத்திலே பேசுவது போல நான் சரளமாக அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருப்பேன்.
Me and the Lord.
நானும் ஆண்டவர் மட்டுமே.
And I don't want anybody else to hear it.
யா வேறு யாரும் அதை கேட்க நான் விரும்பவில்லை.
So I want to encourage you but I also know one more thing.
இன்னும் ஒரு காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன்.
That I was not seeking for tongues.
நான் அந்நிய பாஷையை பிரதானமாக தேடவில்லை.
I was seeking for power.
நான் வல்லமையை தான் தேடினேன்.
That is why I tell people seek for power, don't seek for tongues.
ஆகவே தான் அந்நிய பாஷையை பேச முடியா நீங்கள் கேட்க வேண்டாம் ஆண்டவரே வல்லமை வேண்டுமே என்று கேளுங்கள்.
If God gives you tongues you take it.
தேவன் அந்நிய பாஷை வரத்தை கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்ளுங்கள்.
But don't get discouraged if you don't speak in tongues.
நீங்கள் அந்நிய பாஷையை பேசவில்லை என்பதனாலே நீங்கள் அதிரியப்பட வேண்டாம்.
There are many godly men in the history of Christianity who never spoke in tongues.
கிறிஸ்தவர் சரித்திரத்திலே அந்நிய பாஷை பேசாத எவ்வளவோ தேவ பக்தியுள்ள பிரமாதமான மனிதர்கள் இருந்திருக்கிறார்.
They were all baptized in the Holy Spirit.
ஆனால் அவர்கள் எல்லாருமே அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
They were filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
I still pray that God will fill me with the Holy Spirit.
என்ன இன்னுமாய் ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று ஜெபித்துக்
கொண்டிருக்கிறேன். Because you know my capacity increases more and more and more I need to be filled again.
என்னுடைய திறமையானது வளர்ந்து கொண்டே போகிறபடினாலே மீண்டும் அது நிரப்பப்பட வேண்டியிருக்கிறது.
When I'm born again my I can only be filled so much.
நான் மறுபடியும் பிறந்த பொழுது இவ்வளவு மட்டுமே நான் நிரப்ப முடியும்.
Then it becomes like a bucket. I need to be filled again.
அதுக்கு பிறகு இப்பொழுது பக்கெட்டை போல பெரிதாகி விட்டது மீண்டும் அது நிரப்பப்பட வேண்டும்.
If I pour this water into a bucket it will be so little.
இந்த தண்ணீரை நான் ஒரு பக்கெட்டிலே ஊத்தினால் அது மிகவும் அடியிலே கொஞ்சோண்டு தண்ணி தான்
இருக்கும். It will be filled again.
ஆக மீண்டும் அது நிரப்பப்பட வேண்டியிருக்கிறது.
When the bucket becomes like a tub I say Lord fill me again.
இப்பொழுது இந்த பக்கெட்டானது பெரிய ட்ரம்மாக மாறி விட்டது ஆண்டவரே மீண்டும் நிரப்பும் என்று
கேட்கிறேன். So we have to be filled with the spirit again and again and again as we grow.
ஆகவே நாம் வளர 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 ஆவியானவர் நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும்.
This is very important.
இது மிக முக்கியம்.
All do not speak in tongues.
எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவதில்லை.
1 Corinthians says that.
1 கொரிந்தியர் அதை சொல்கிறது.
So for some reason God gives it to some people.
ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக தேவன் ஒரு சிலருக்கு அந்நிய பாஷை வரத்தை கொடுக்கிறார்.
I think Paul needed it.
பவுலுக்கு அது தேவைப்பட்டது.
I needed it because
எனக்கு அது தேவைப்படுகிறது.
When we serve the Lord there are so many discouragements.
தேவனுக்கு என்ற ஊழியம் செய்யும் பொழுது எவ்வளவோ சோர்வுகள் அதிரங்கள் ஏற்படுகிறது.
And I found it as a help for me.
அது எனக்கு உதவியா இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன்.
But I want to encourage all of you who are born again and baptized.
ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன்.
Pray to God alone in your room.
உங்கள் அறையிலே போய் தனியாய் ஜெபியுங்கள்.
Say Lord fill me with the Holy Spirit.
ஆண்டவரே என்னுடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் என்று கேளுங்கள்.
You say how will I know?
எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்களா?
Ask God to give you an assurance in your heart. God has filled me with the Holy Spirit.
தேவன் உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்பி விட்டார் என்ற நிச்சயத்தை உங்கள் உள்ளத்திலே கொடுக்கும்படிக்காய் கேளுங்கள்.
And when you are alone,
தனியாய் இருக்கும் பொழுது
you find your heart so full of thanks to the Lord.
உங்களுடைய உள்ளமானது தேவனுக்கு நன்றியினாலே நிரம்பி இருந்தால்
If God gives you words in your mouth, just speak it.
வார்த்தையிலே உங்க வாயிலே வார்த்தையை கொடுத்தால் பேசுங்கள்.
Even if you can't understand.
உங்களுக்கு விளங்கவில்லையானாலும் பரவாயில்லை பேசுங்கள்.
See what a wonderful gift God has given you.
தேவன் உங்களுக்கு எவ்வளவு அற்புதமான வரத்தை கொடுக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும்.
For example,
உதாரணமாக
on your birthday.
உங்களுடைய பிறந்தநாளிலே
if somebody comes and gives you an envelope.
யாரோ ஒரு கவரை உங்களுக்கு வந்து கொடுக்கிறார்கள்.
You open it.
அந்த கவரை திறந்து பார்க்கிறீர்கள்.
50 rupees.
50 ரூபாய்.
Oh, you say thank you very much.
மிகவும் நன்றி என்று சொல்கிறீர்கள்.
Somebody else comes and gives you.
வேற யாரோ ஒருவர் வருகிறார்.
Another envelope.
இன்னொரு கவரை கொடுக்கிறார்கள்.
ஓ 100 ரூபீஸ்.
அது திறந்து பார்த்தா 100 ரூபாய் இருக்குது.
Very kind of you. Thank you very much.
ரொம்ப நன்றி சகோதரனே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்கிறேன்.
Another person comes and gives you a envelope.
இன்னொருவர் வந்து இன்னொரு கவரை கொடுக்கிறார்.
ஓ this is a sale deed for a 5 bedroom house in Chennai free as a birthday gift.
பிறந்தநாள் வெகுமதியாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல 5 படுக்கை அறை கொண்ட ஒரு பெரிய வீட்டினுடைய பத்திரம்.
What do you say?
இதுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்?
See, I don't have any words to thank you.
உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை சகோதரனே.
When you say what a great gift God gave us in Jesus Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு கொடுத்த பெரிய அந்த வரத்தை பார்க்கும் பொழுது
thank you is not enough.
Thank you என்று சொல்வது அது போதாது.
Say God, my Father.
தேவனே அப்பாவே பிதாவே.
I don't have any words to thank you.
உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு எனக்கு இதிலே வார்த்தைகள் இல்லை ஆண்டவரே.
God says I'll give you the words.
நான் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
That's how we speak in tongues.
அதுதான் அன்னிய பாஷை.
But if you are not thanking the Lord in Tamil, why should he give you another language then?
தமிழிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லவில்லை என்று சொன்னால் தேவன் ஏன் பிற பாஷைகளை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்?
You already know one language and you're not thanking me. All the time you are complaining and grumbling about something.
ஏற்கனவே ஒரு பாஷை தெரியும். அந்த பாஷையை பயன்படுத்தி குறை சொல்வதும் முறுமுறுப்பதும் தான் நீங்கள் செய்கிறீர்கள்.
You don't need another language.
முறுமுறுப்பதற்கு குறை சொல்வதற்கு இன்னொரு பாஷை உங்களுக்கு தேவையா?
No. You learn to thank God. That's all you got to do.
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பியுங்கள்.
Thank you Jesus.
ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி.
I don't have words to thank you.
ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்வதற்கு எனக்கு
வார்த்தைகள் இல்லை. Give me words to express the gratitude of God.
ஆண்டவரே என்னுடைய நன்றியை உமக்கு தெரியப்படுத்துவதற்கு வார்த்தைகளே இல்லை ஆண்டவரே.
Whatever syllables come forth in your mouth, speak it out to God.
உங்கள் வாயிலே என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் வருகிறதோ அதை தாராளமாய் பேசுங்கள்.
We are shy when we are in public.
நாம் இப்படி பொது இடங்களில் இருக்கும் பொழுது அந்த அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு வெட்கப்படுகிறோம்.
So pray in your room alone.
ஆகவே தன்னந்தனியாய் அறையில் இருந்து ஜெபி.
But seek God for the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்துக்காக தேவனை தேடு.
It's the secret of the Christian life.
இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம்.
The power of the Holy Spirit makes the reality of God inside you reality.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையானது ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையை யதார்த்தமாய் நிஜமாய் மாற்றுகிறது.
After that accident which I was telling you about,
நான் உங்களுக்கு சற்று முன்னே சொன்ன விபத்தை குறித்து நான் சொன்னேனே.
The Lord spoke to me also about baptism and I took baptism.
என்னிடத்திலேயும் தேவன் ஞானஸ்நானத்தை குறித்து பேசினார். நான் ஞானஸ்நானம் எடுத்தேன்.
For a very long time I felt like a person who was snatched out of fire, who almost died but came back to life.
அநேக நாட்களாக இப்படிப்பட்ட உணர்வு தான் எனக்கு இருந்தது. அக்கினிலிருந்து யாரோ என்னை பறித்து எடுத்தது போல மரிக்க வேண்டிய மரிக்கும் தருவாயில் இருந்த நான் பிழைத்துக் கொண்டேன் என்று உணர்ந்தேன்.
So for many years in my Christian life I was amazed how God saved me from physical death and spiritual death.
Sarira maranathilirundum aavikuriya maranathilirundum devan eppadi enai thappivithar enbadai enni naan viyavindukondirundhen viyappadindhen.
So I took my spiritual life more seriously from that time.
Agave andha kaala kattathilirundhu enudaiya aavikuriya vaazhkaiyai migam seriya murayil eduthukondren.
Most of my classmates knew that I took baptism and they started making fun of me.
என்னுடைய அநேக என்னோடு சக மாணவிகள் நான் ஞானஸ்நானம் எடுத்ததை அறிந்து கொண்டு என்னை கேலி கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள்.
That was also good to help me to grow spiritually.
அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு எனக்கு உதவியா இருந்தது.
And not to care for the opinion of people.
மக்களுடைய அபிப்பிராயத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை
கற்றுக்கொண்டேன். And I started reading some Christian books, biographies.
கிறிஸ்தவ புத்தகங்களையும் சில நல்ல மனிதர்களுடைய கிறிஸ்தவ ஊழியருடைய வாழ்க்கை சரிதையும் நான் வாசிக்க ஆரம்பித்தேன்.
And I heard of so many missionaries who came to India to serve our country.
நம்முடைய நாட்டிலே வந்து பணி செய்யும்படியாக தங்களையே அர்ப்பணித்து தியாகம் செய்த அநேக மிஷனரியுடைய வாழ்க்கை வரலாறு நான் படித்து அறிந்து கொண்டேன்.
Then I thought if these foreigners should come and serve our people, how little I have have done for the Lord, for my countrymen.
வெளிநாட்டிலிருந்து வந்து நம்முடைய இந்தியர்கள் மத்தியில் இவ்வளவு ஊழியம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் நான் செய்தது எவ்வளவு சொற்பம், நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று உணர்ந்தேன்.
I want to live for Jesus and do something for ours.
நான் இயேசுவுக்காகவே வாழ்ந்து அவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன்.
So God helped me to study.
ஆகவே நான் படிக்க முடியாத தேவன் எனக்கு உதவி செய்தார்.
And I decided to work in a leprosy hospital.
ஆகவே நான் ஒரு தொழு நோயாளிகளுடைய மருத்துவமனையிலே ஊழியம் செய்ய வேலை செய்ய நான் என்னை அர்ப்பணித்தேன்.
And in that place I was in so much need because I needed help from God.
அந்த இடத்திலே எவ்வளவோ தேவைகள் எனக்கு இருந்தது. ஆகவே நான் தேவனிடத்திலிருந்து நான் தேவைகளை சந்தித்துக் கொள்ள முடியாக நான் அவரை தேடினேன்.
I was the only doctor for so many hundreds of people there.
அங்கே நூற்றுக்கணக்கான தொழு நோயாளிகள் பார்த்தால் அவ்வளவு பேருக்கும் சேர்த்து மொத்தம் ஒரு டாக்டர் தான், நான் மட்டும் தான் இருந்தேன்.
And I said, Lord, give me wisdom, give me grace.
ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டேன்.
And I felt it was during that time the Lord baptized me the Holy Spirit in a small measure.
அந்த நேரத்தில் தான் தேவனை பரிசுத்தான் அபிஷேகத்தினாலே ஒரு சிறு அளவாய் என்னை நிறைத்தார்.
But after my marriage and I had a little child, I came to more pressure in my life.
திருமணமானது, அதற்கு பிறகு சிறு குழந்தை பிறந்தது, அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையின் அழுத்தங்கள் அதிகமானதை நான் உணர்ந்தேன்.
I came to more need in my life.
வாழ்க்கையில் அதிகமான தேவையை நான் உணர்ந்தேன்.
And I backslid in my spiritual life.
என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சற்று பின்வாங்கி ஆரம்பித்தேன்.
Then again I came back to the Lord and cried to him, Lord, at one time you were so close to me, now I have gone so far away from you.
நான் அப்பொழுது தேவனிடத்தில் மீண்டும் வந்து அழுதேன், ஆண்டவரே ஒரு காலத்திலே நான் உம்மிடத்தில் நெருங்கி இருந்தேன், இப்பொழுது நீர் என்னை விட்டு தூரமாக இருக்கிறீர், ஆண்டவரே
please let me come back to you again.
ஆண்டவரே நான் மீண்டுமாய் முன்னை நெருங்கி வரட்டும் என்று ஜெபித்தேன்.
And then the Lord showed me there were many things in my life which I had not set right.
அப்பொழுது நான் என் வாழ்க்கையிலே சரி செய்யாத சில பகுதிகளை தேவன் எனக்கு காண்பித்தார்.
He showed me that I had not forgiven some people.
நான் சில மக்களை மன்னிக்காமல் இருந்ததை தேவன் எனக்கு காண்பித்தார், உணர்த்தினார்.
And like that he showed me many things.
இதுபோல பல காரியங்களை தேவன் எனக்கு உணர்த்தினார்.
And I confessed them and the Lord again reached out to me. And this time he gave me the gift of tongues.
Naan andha nerathile avigalellam naan arikai seidhen, avigalellam sari seidhen. Ippozhudhu devan enai meendumai sandithar. Parisuth anniya bhashai abhishekathodu kuda anniya bhashai varathodu kuda devan enai sandithar.
I too was surprised because I was not expecting that at all.
Naan idhai edhirpaarkave illai, aagave idhai petrukonda pozhudhu aachariyappatten.
And it has been a blessed life ever since.
Andhilirundhu idhu enakku baakiyamana oru vaazhvai maari vittathu.
Though there many trials come,
evlo upathirangal vandathu,
but God, the joy that the Lord gives is much more than that.
ஆனால் தேவனோ அதுக்கு அதே காரணம் அதிகமான கிருபை தேவன் நமக்கு தருகிறார்.
We must believe that God is a good God.
தேவன் நல்ல தேவன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும்.
He loves us all equally.
நம் எல்லாரையும் அவர் ஒரே விதமாக தான் நேசிக்கிறார்.
He is a father who has no partiality to any of his children.
அவர் பாரபட்சமற்ற, நம்முடைய எந்த பிள்ளைகளிடத்திலும் பச்சவாதம் இல்லாத ஒரு நல்ல தகப்பன்.
I have 4 sons.
எனக்கு 4 மகன்கள் உண்டு.
As a father, I have not shown partiality to any of them.
ஒரு தகப்பனாக இருக்கிற நான் அந்த 4 பேர்ல எந்த ஒரு பையனிடத்திலுமே நான் பச்சவாதம் காண்பிக்கவில்லை, பாரபட்சமாய் நடந்ததில்லை.
I must be equally good to all of them.
நான் எல்லாருக்குமே ஒரே விதமாக நல்லவனாக இருக்க வேண்டும்.
You know, sometimes a father can be happier with one child than with the other child.
சில நேரங்களிலே ஒரு மகனிடத்திலே தகப்பன் சந்தோஷமா அதிக சந்தோஷமா இருக்கலாம் இன்னொரு மகனை காட்டிலும்.
But I would not give more to one than the other.
ஆனால் ஒரு மகனுக்கு அதிகமாகவும் இன்னொரு மகனுக்கு குறைவாகவும் நான் கொடுத்ததே இல்லை, கொடுக்க கூடாது.
Same food, same clothes, same education.
எல்லாருக்கும் ஒரே விதமான ஆகாரம், ஒரே விதமான உடை, ஒரே விதமான படிப்பு.
So God is much better father than me.
அவர் என்னை காட்டிலும் தேவன் மேன்மையான ஒரு தகப்பன்.
And he does not do one for one child that he will not do for another child.
ஒரு பிள்ளைக்கு ஒன்றை செய்து விட்டு இன்னொரு பிள்ளைக்கு செய்யாமல் இருக்க மாட்டார்.
The Bible says that Jesus Christ is our eldest brother.
வேதம் என்ன சொல்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரர்.
When he came to earth as a man.
அவர் இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தபொழுது.
He lived on earth as a man.
அவர் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்தார்.
He showed us how the father treats his children.
எப்படி தம்முடைய தகப்பன் பிள்ளைகளை நடத்துகிறார் என்பதை நமக்கு அவர் காண்பித்தார்.
If you want to know how God wants to treat his children.
தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துவார் என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால்
look at Jesus.
இயேசுவை பாருங்கள்.
How God protected him.
இயேசுவை எப்படி தேவன் பாதுகாத்தார்.
Nobody could kill him before his time.
அவருடைய காலத்துக்கு முன்பதாக யாரும் இயேசுவை கொல்ல முடியவில்லை.
He could not drown in a lake with a storm.
அவர் புயல் வந்தபொழுது அவர் கடலிலே முழுகி சாகவில்லை.
He could not get a disease or cancer or something and die like that.
ஏதோ கேன்சர் வந்துவிட்டது, வியாதி வந்துவிட்டது, செத்து விட்டேன் என்று சொல்ல முடியவில்லை.
Everything, there was a perfect plan.
எல்லாவற்றிலுமே ஒரு பூரணமான திட்டம் இருந்தது.
And the Father loves everybody equally.
பிதாவானவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரே விதமாக நேசிக்கிறார்.
That is one of the great truths that I began to discover afterwards.
அதற்கு பின்புதான் இந்த பெரிய சத்தியத்தை நான் கண்டுபிடித்தேன்.
God loves me as he loved Jesus.
இயேசு நேசித்தது போலவே தேவன் என்னையும் நேசிக்கிறார்.
And he can do for you what he did for Jesus, what he did for me.
இயேசுக்கு என்ன செய்தாரோ, எனக்கு என்ன செய்தாரோ, அதையே உனக்கும் செய்ய முடியும்.
So don't come to God and say, well Lord, I'm not like brother Zach or sister Annie, you won't do so much for me.
ஆகவே தேவனிடத்திலே வந்து ஆண்டவரே, நான் சகோதரர் ஜாக்கை போலவோ சகோதரி ஆனி அவர்களை போலவோ இல்லை ஆண்டவரே, அந்த அளவுக்குலாம் நீர் எனக்கு செய்ய மாட்டீர்களாம் நீங்க சொல்ல வேண்டாம்.
You know, I don't even go to the Father and say, Father, I'm not like Jesus Christ, so you won't do that for me.
நானும் கூட பிதாவினிடத்திலே போகும்போது ஆண்டவரே, நான் இயேசு கிறிஸ்துவை போலலாம் இல்லை, ஆகவே நீர் எனக்கு இதை செய்ய மாட்டேன் என்று நான் போவதில்லை.
I know I'm not like Jesus Christ.
நான் இயேசுவை போல இல்லை என்பது எனக்கு தெரியும்.
But the Bible says in John 17:23.
ஆனால் யோவான் 17:23 லே வேதம் சொல்கிறது,
that the Father still loves me like he loves Jesus.
இயேசு தம்முடைய பிதாவானவர் இயேசுவை நேசித்தது போலவே என்னையும் நேசிக்கிறார்.
Why does he love me like he loved Jesus?
இயேசுவை நேசித்தது போலவே ஏன் என்னையும் நேசிக்கிறார்?
Is it because I am as good as Jesus?
இயேசுவை போலவே நானும் நல்லவனா இருக்கிறபடினாலயா?
No.
இல்லை.
But he still loves me.
ஆனாலும் அவர் என்னை நேசிக்கிறார்.
So you don't have to be like somebody else for the Father to love you.
அவர் உங்களுடைய தகப்பன் உங்களை நேசிப்பதற்கு நீங்கள் வேறு யாரை போலவோ இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை.
Have you become a child of God?
தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டீர்களா?
The Father loves you as he loved Jesus.
இயேசுவை நேசித்தது போலவே பிதா உங்களையும் நேசிக்கிறார்.
And what he did for Jesus, he will do for you.
இயேசுக்கு என்ன செய்தார் அதை உங்களுக்கும் செய்வார்.
As he cared for Jesus, he will care for you.
இயேசுவை பராமரித்தது போலவே உங்களையும் பராமரிப்பார்.
And you young people can grow up to be wonderful godly.
வாலிபர்களே, நீங்கள் அருமையான அற்புதமான தேவபக்தியுள்ளவர்களாய் வளர முடியும்.
Anointed,
அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய்,
sons and daughters of God,
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன்களாய், புத்திரர்களாய், புத்திரிகளாய்,
believe that.
நீங்கள் இதை நம்ப வேண்டும்.
And when you are assured of that love, you'll really want to live a life that pleases God.
இந்த அன்பிலே ஒரு நிச்சயத்தை கண்டுபிடித்தல் என்று சொன்னால் உண்மையாலுமே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள்.
So that's one of the wonderful truths I discovered after I was baptized in the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டபொழுது இந்த அற்புதமான சத்தியத்தை கண்டுபிடித்தேன்.
There are many other truths I discovered, but this was one of the greatest.
நான் எவ்வளவோ பிற சத்தியங்களையும் கண்டுபிடித்திருக்கிறேன், ஆனால் இதுதான் மிகப்பெரிய சத்தியம்.
You know, we can discover truths like we can walk as Jesus walked.
இயேசு நடந்தது போலவே நாம் நடக்க முடியும் என்கிற சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியும்.
That also is because God enables us.
அதுவும் தேவன் நமக்கு உதவி செய்கிறபடினாலே தான் நடக்க முடியும்.
But I want to say just one more thing.
இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
You know, God is interested in our marriage and that's how he led us together.
தேவனுடைய திருமணத்திலேயும் கூட அவர் விருப்பமுள்ளவராய் இருந்து இப்படி எங்களை ஒரு இடத்திலே ஒருவர் நடத்தினார்.
When a particular time comes,
ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபொழுது,
God can lead you to marry the right person.
சரியான நபரை திருமணம் செய்வதற்கு தேவன் உங்களை வழிநடத்த முடியும்.
And God used other godly men to bring us together.
எங்களை இருவரையும் ஒன்றாக கொண்டு வருவதற்கு பிற தேவ மனிதர்களை தேவன் பயன்படுத்தினார்.
But it's a wonderful thing that God had prepared us for each other.
எங்களை ஒருவருக்கு ஒருவர் தேவன் ஆயத்தம் பண்ணின காரியமானது அற்புதமான ஒரு காரியமா இருக்கு.
You must believe that God loves you and தேவன் when the time comes for your marriage, he will arrange somebody for you.
உங்களையும் நேசிக்கிறார், காலம் வரும்பொழுது தேவன் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின நபரோடு கூட உங்களை இணைப்பார்.
I found when I was studying in college, many of the girls who studied with me.
கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது அநேக மாணவிகள் நோடு கூட படித்தார்கள்.
And most of those girls were thinking of marriage.
அதிலே பல மனைவிகள் திருமணத்தை குறித்து தான் நினைக்கொண்டிருந்தார்கள்.
In my case, because I had younger brothers and sister, I wanted to help my parents.
என்னுடைய காரிய வாழ்க்கையை பொறுத்தவரை எனக்கு தம்பி தங்கைகள் இருந்தபடினாலே என்னுடைய பெற்றோருக்கு அவர்கள் எல்லாம் கரை சேர்ப்பதற்கு நான் உதவி செய்ய வேண்டியதாக இருந்தது.
So I didn't think of marriage. I thought I must help my father.
ஆகவே நான் திருமணத்தை குறித்து அவ்வளவு என்னவில்லை, நான் என்னுடைய தகப்பனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் எண்ணினேன்.
And looking back, I can say one advice to young girls.
என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்து உங்களுடைய வாலிப சகோதரிகளுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்ல முடியும்.
Don't make marriage your idol or your goal in life.
திருமணம் ஆவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லக்கு என்று சொல்லி திருமணத்தை உங்களுடைய வாழ்க்கையின் விக்ரமாய் மாற்றிக்கொள்ள வேண்டாம்.
Make Jesus your God.
இயேசுவே உங்களுக்கு தெய்வமாய் வைத்துக்
கொள்ளுங்கள். And let him occupy your thoughts all the time.
எல்லா நேரங்களிலும் அவரே உங்களுடைய சிந்தையை கவர்ந்திருப்பாராக, நிறைந்திருப்பாராக.
And one day in the right time God will bring the right person.
ஒரு நாளிலே சரியான நபரை சரியான நேரத்தில் உங்களிடத்தில் கொண்டு வருவார்.
So when your mind wanders and think about your future and about marriage.
ஆகவே உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய திருமணத்தை குறித்து உங்களுடைய மனது அலசடிப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது,
turn that thought into a prayer.
அதே எண்ணங்களையே ஜெபமாய் மாற்றி விடுங்கள்.
And say, Lord,
ஆண்டவரே,
you care about my future.
நீருடைய எதிர்காலத்தை குறித்து கரிசனுள்ளவராய் இருக்கிறீர்.
You have somebody in mind for me.
எனக்கென்று ஆண்டவரே நீர் யாரையோ ஒருவரை மனதிலே வைத்திருக்கிறீர்.
You are my loving father.
நீரே என்னுடைய அன்பான தகப்பன்.
And I trust in you to lead me to the right person.
சரியான நபரிடத்திலே ஆண்டவரே என்னை நடத்த முடியாய், வழிநடத்த முடியாய், நான் உம்மிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன்.
And don't spend your time reading such novels or seeing movies which will stimulate our passions.
நம்முடைய இச்சைகளை எல்லாம் தூண்டக்கூடியதான நாவல்களையோ காட்சிகளையோ பார்த்து படிக்கவும் வேண்டாம், அப்படிப்பட்ட சினிமா காட்சிகளை பார்க்க வேண்டாம்.
Or that magazines which tell such stories.
அல்லது இப்படிப்பட்ட கதைகளை சொல்லக்கூடிய பத்திரிகைகளை வாசிக்க வேண்டாம்.
When we all have that temptation, when you're tempted, try to read little good books, missionary books like that.
அப்படி நீங்கள் சோதிக்கப்படும்போது நல்ல மிஷனரி மக்கள் மிஷனரியுடைய சரித்திரங்களை வாசியுங்கள், நல்ல புத்தகங்களை எடுத்து வாசியுங்கள்.
And spend your time helping somebody in need.
யாரோ தேவையில்லை உள்ளவர்களுக்கு உதவி செய்வதிலேயே உங்கள் நேரத்தை செலவு செய்யுங்க.
Your parents or somebody else in the church whom you can help.
உங்கள் அப்பா அம்மாவுக்கோ அல்லது சபையில் உள்ள யாரோ ஒரு நபருக்கு உதவி செய்வதிலேயே உங்கள் நேரத்தை செலவு செய்யுங்க.
Then your mind will be focused on Jesus.
அப்பொழுது உங்களுடைய மனதானது இயேசுவிலேயே பதிந்திருக்கும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே,
I pray you'll help all these young people to find your perfect will in their life.
ஆண்டவரே, நம்முடைய பரிபூரண சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியாய். இங்க இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களுக்கும் உதவி செய்வீராக.
Give them assurance of salvation.
ஆண்டவரே, உங்களுக்கு இரட்சிப்பின் செய்தி தருவீராக.
Fill them with the Holy Spirit.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரப்பும் ஆண்டவரே.
Give them a great hunger after God.
தேவன் மேலே ஒரு பெரிய தாகத்தையும் விருப்பத்தையும் தாரும் ஆண்டவரே.
Bless everyone here.
இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் ஆண்டவரே.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
Amen.
Amen.
Thank you.
மிக்க நன்றி.